காவியங்களிலே காட்டப்பட்ட தத்துவங்களில் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய முடிவுகளில் கடைசியில் காட்டுவார்கள். கண்ணன் உடலை விட்டு செல்கிறார், பின் அந்த பாண்டவர்களும் ஒவ்வொருவராக அவருடைய செயல் இழப்பதை எல்லாம் காட்டியிருப்பார்கள். ஆனால் அதனுடைய விளக்க உரை கொடுப்பவர்கள் கண்ணன் தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றான், அந்த உபதேசத்தின் வலு கொண்டுதான் அர்ஜுனன் அவன் வலு கொண்டதாக இயக்க முடிகிறது. கண்ணன் உடலை விட்டு சென்று விட்டான், அதனால் அர்ஜுனனுக்கு வலு இல்லை என்று இப்படித்தான் சொல்லுகின்றார்களே தவிர, அது ஒரு கதாபாத்திரமாக எடுத்து அப்படித்தான் எடுத்துக்கொண்டார்களே தவிர, உள் உணர்வுகளில் நமக்குள் இயங்கக்கூடிய புலனறிவால் கவரப்பட்ட உணர்வின் இயக்கங்கள் எப்படி என்பதை விளக்க உரை கொடுக்கவில்லை. அதுதான் குருநாதர் இங்கே அதை தெளிவாக சொல்லி, நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் சந்தர்ப்ப வசத்தால் பெரிதொரு ஈர்ப்பிற்குள், அதாவது கடுமையான வேதனைகளோ துன்பத்தையோ துயரத்தையோ எண்ணிக்கொண்டு அந்த நினைவுகள் அதில் சிக்கியிருந்தோம் என்றால், நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே வீட்டிற்குள் யாராவது நுழைந்து மற்ற பொருளையோ அல்லது நமக்கு தீமை செய்யக்கூடிய நிலைகளையோ அது செயல்பட்டாலும் கூட, நாம் இந்த எல்லை கடந்த வேதனையின்பால் நினைவில் இருக்கப்படப் போகும்போது நம்முடைய செயல்கள் குன்றியே இருக்கும், வலு இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பொருளை, நல்ல செயலை, நல்லது நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ண வலுவெல்லாம் இழந்து விடுவோம் என்பதைத்தான் அங்கே இந்த கண்களுடைய செயலாக்கங்கள் இழந்த பின் அர்ஜுனுடைய செயல் என்ன என்று நுகர்ந்த உணர்வின் இயக்கங்கள் கண்களால் இப்படி பலருடைய வேதனைப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள் எல்லாம் பதிவாக்கி நஞ்சு கொண்ட உணர்வாக அந்த கருமணிகள் கண்களில் பதிவாகிவிட்டால் நம்முடைய நல்ல செயலாக்கங்கள் அனைத்தும் இது தணிகிறது என்றுதான். நம்மை அறியாது நாம் இயக்கக்கூடிய நிலைகளை அந்த மகாபாரதத்தின் காவிய படைப்பாக வியாசர் இதையெல்லாம் தெளிவாக உணர்த்துகின்றார். அதுதான் நமது குருநாதர் இங்கே பாடலாக கொடுக்கப்பட போகும்போது, நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரன். இந்த உடலான இந்த உலகில் இந்த உயிர் என்ற நிலை இல்லை என்றால் நாம் என்ற நிலை இருக்க முடியாது. அந்த தீமையிலிருந்து விடுபட்ட அந்த பல கோடி சரீரங்கள் என்னை உருவாக்கிய, தீமையிலிருந்து விடுபட செய்த அந்த அத்தனை நினைவுகளும் எனக்கு வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் என்னை அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் குரு இந்த பாடலையும் கொடுத்து, நான் பல கோடி சரீரங்களில் அந்த தீமையான நிலையில் விடுபட்ட பன்றி உடலில் இருந்தும் நாற்றத்தை பறந்து, நாற்றத்தை என்னது நல் உணர்வுகளை கவர்ந்து கவர்ந்து வலிமைமிக்க சக்தியாக எடுத்துக்கொண்ட நிலையில் இருக்கப்பதான் இதுபோன்று நாம் உறுப்புகளாக பெற்று நஞ்சை நீக்கக்கூடிய உடல் உறுப்புகளாக வளர்ந்து மனிதனாக வளர்ந்து வந்துள்ளோம். ஆனால் அந்த உயிரின நிலைகளை நாம் மறவாது உயர்ந்த சக்திகளை பெற்று பழக வேண்டும் என்று காட்டுகின்றார்கள். என்றால் உள்ளின்று இயக்கக்கூடிய உயிர் கடவுள், அதே சமயத்தில் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அதுவும் உடலுக்குள் அணுக்களாக விளைந்துவிட்டால் அதுவும் உள் நின்று ஓமுக்குள் ஓமாக அதுவும் இயக்கத்தான் செய்கின்றது. சகஜ வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு நல்ல தண்ணீர் இருக்கின்றது, அதில் அழுக்கு தண்ணீர் சேரச் சேர நல்ல தண்ணீருடைய நிலைகள் முழுவதுமே அழுக்கு தண்ணீராக மாறுகிறது. இதே போன்றுதான் அழுக்கு தண்ணீராக இருந்தால் அதில் நல்லீரை ஊற்ற 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 அழுக்கு தண்ணீரும் குறைந்து நன்னீராக மாறி, இதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு குணத்தினுடைய அடிப்படைகளும் அது எது, அதனுடைய ஆதிக்கம், அதனுடைய வலு அது அதிகமாகின்றது, அதற்கொப்ப அடுத்த நிலைகளாக அடுத்த செயலாக நம்மை மாற்றுகின்றது. ஆறாவது அறிவு இன்று நாம் வளர்ச்சியடைந்து வந்திருந்தாலும் இந்த ஆறாவது அறிவு பயன்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் சீராக எடுத்துக்கொண்டால்தான் எப்படி அந்த வராகன் நாற்றத்தை நீக்கி நல்லதாக பெற்றதோ, இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை நாம் அதிலிருந்து விடுபட முடியும். விடுபட்டு உயர்ந்த ஞானிகள் மகிழ்ச்சியில் காட்டிய வழியில் நாம் செல்ல முடியும். அதற்குத்தான் கூடார் என்னை அந்த வான மண்டலத்தை உற்று நோக்கும்படி செய்து அந்த விஷத்தின் தன்மையை ஒடுக்கக்கூடிய சக்தியாக, அந்த ஒளியின் தன்மையாக வளர்க்கப்பட போகும்போது ஞானத்தின் வழித்தொடராக அதை பெற முடியும். ஆகவே இந்த வான மண்டலத்தை நோக்கி உயர்ந்த சக்திகளை மகர்ஷியில் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை அது பதிவாக்குகின்றார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். ஆக நான் இல்லை நீ இல்ல இவ்வுலகில் எல்லா நினைவும் வெற்றிடவே எனக்கள் சேவை ஈஸ்வரா என்று உயிரான நிலைகள் கொண்டு அந்த குரு பலத்துடன் உயிரோடு ஒன்றி அந்த அருள் ஒளியின் உணவை நமக்குள் குருவாக உருவாக்கி கொண்டால் இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் பொருள் காணும் நிலைகளாக, அறிந்துணர்ந்து செயல்படும் ஞான சக்தியாக, சிந்தித்து செயல்படும் உயர்ந்த சக்தியாக நமக்குள் பெற முடியும். அதை இதன் வழி நீ பெற வேண்டும் என்பதற்குத்தான் கூறாக எனக்கு அனுபவபூர்வமாக சாக்கடையில் அமர்ந்து உணவை ஊட்டினார். அதே சமயத்தில் போஸ்டர் கம்பியில் அவர் அடிக்கடி கள்ள கொண்டு தட்டி கொண்டிருப்பார். என்ன சாமி இதிலே தட்டி கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டால் எல்லோரும் என்னை பைத்தியம் என்று சொன்னேன், யாரும் என்ன ஏவி என்று விவரம் கேட்கவில்லை. நீ கேட்கின்ற, அதனால் உனக்கு விவரம் சொல்கிறேன் என்று நான் டெலிபோன் செய்கிறேன், தந்தி கொடுக்கிறேன் என்று அவருடைய பரிபாஷையில் உணர்த்தப்பட்டு இதை நான் தட்டும் பொழுது என் செவிக்கே இந்த உணர்வுகள் அதிர்வுகளாக கிளம்புகின்றது. கண்ணின் நினைவு உயிரின்பால் செல்கின்றது. எல்லோருக்கும் அந்த அஞ்ஞானம் கிடைக்க வேண்டும். எல்லோரும் பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும். எல்லோரும் அந்த அஞ்ஞானத்தை பெற வேண்டும் என்று இதை நான் தட்டப்பட போகும்போது என் உயிரான ஈசனுக்குள் இந்த உயர்ந்த உணர்வுகள் ஒளியின் தன்மை ஆகின்றது. அதே உணர்வின் சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லோருக்கும் அதை பெறச் செய்யக்கூடிய சக்தியாக இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆக எனக்குள் இது வளர்கின்றது. யார் இதை நுகர்கின்றார்களோ கேட்கின்றார்களோ, இப்படி நீ கேட்கின்றே உனக்குள் இது பதிவாகின்றது. நீ அதை தொடர்ந்து செய்யப்பட போகும், உனக்குள் இந்த ஆற்றல் பெறும் என்று அந்த டெலிபோன் செய்கிறேன் என்று ஆண்டவனுக்கு இதையெல்லாம் அனுப்புகிறேன் என்று அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி சூட்சமாக உள் உணர்வு இயக்கங்களாக தெளிவாக சொன்னார். இப்படியெல்லாம் அனுபவபூர்வமாக காட்டினார். ஏன்னா நமது வாழ்க்கையில் ஒரு மனிதருடன் தர்க்கம் செய்கின்றோம், வாதம் செய்கின்றோம், என்னை இப்படி பேசிவிட்டாய், உன்னை விடுவனா பார் என்று இந்த உணர்வுகளை அழுத்தமாக எண்ணிவிட்டால் அவருடைய நினைவுதான் வரும். அவருக்கு அடுத்து எப்படி இடைஞ்சல் செய்ய வேண்டும், தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற இந்த நினைவில் தான் வருகின்றது. நல்ல உணர்வு நமக்குள் வருவதில்லை. அதை மாற்றுவதற்குத்தான் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளை நீ உற்றுப்பார். அதிலிருந்து உயர்ந்த சக்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதை உனக்குள் ஆழமாக பதிவு செய். இந்த பதிவு செய்த நிலையில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை அறியாத வந்த துயர் துடைக்க, தீமைகளை அகற்ற இந்த உணர்வுகளை நீ வளர்த்துக்கொள் என்பதைத்தான் கூறினார். இங்கே தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக அந்த ஒளியான உணர்வுகளை பெறக்கூடிய நிலையாக இது நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டின. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை தான் உங்களுக்குள் இந்த உபதேச வாயிலாக பதிவு செய்கின்றோம். அது இந்த உடலை வளர்த்துக் கொண்டே வந்தோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவிழா நிலை அடைய முடியும். ஆனாலும் இந்த பிறவிழா நிலை அடைய வேண்டும் என்று உயர்ந்த உணர்வுகளை காட்டினாலும் இந்த சகஜ வாழ்க்கையில் ஒருவருக்குடன் பற்றுடன் பாசத்துடன் அன்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் குடும்பத்தில் இருப்போர் எல்லோருக்கும் உதவி செய்கின்றார்கள், நன்மை செய்கின்றார்கள், சம்பாதித்து கொடுக்கின்றார்கள், தொழில் எல்லாம் செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த குடும்பத்தை அவர்கள் சரியாக நடத்தி வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சந்தர்ப்பம் பின்னாட்டில் நோயாகி அதிலே அவர் அவதிப்பட்டு கடைசியில் அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிகிறது என்றால் அதை சார்ந்தோர் அவருடன் பழகியோர் அவரால் நன்மை பெற்றோர் என்ன நினைக்கின்றார்கள், மண்ணிலே போட்டு பிறழ்கின்றார்கள். எங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உதவி செய்தீர்களே, பல உபகாரங்கள் செய்து கொடுத்தீர்களே, சம்பாதித்து கொடுத்தீர்களே, கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தீர்களே, எங்களை விட்டு போய்விட்டீர்களே என்று அந்த உதவி செய்த நிலையில் கொண்டு அந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மா வேறு எங்கும் செல்லாதபடி நமக்குள்ளேயே இழுக்கப்பட்டு கவரப்பட்டு இந்த உடல் பெறும் உணர்வுக்குத்தான் நாம் அவரை எண்ணி வளர்த்துக் கொள்கின்றோம். அவரும் இந்த வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் பட்டாரோ, தன் குடும்பத்தை சீராக நடத்த உயர்ந்த நிலைப்படுத்த எத்தனை உடல் எடுத்துக்கொண்டார், இதெல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு நாம் எண்ணி ஏங்கி பாசத்தால் பண்பால் அவருடைய உணர்வு எண்ணப்பட போகும்போது அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் பற்றுக்கொண்ட நிலைகளுக்கு தான் வர முடிகிறது. தவிர உதவி செய்த பண்பு கொண்டு வாழ்ந்த அந்த உயிரான்மாவை நாம் உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை, சிறிது கூட இல்லை. அதைத்தான் கூறார். இங்கே இதை மீண்டும் நினைவுபடுத்தி வாழ்க்கையின் நிமித்தம் ஒருவருக்கொரு உதவி செய்து வளர்ச்சியின் பாதையில் நாம் வளர்ந்து வந்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றால் நாம் எங்கே செல்ல வேண்டும், இந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை நாம் எங்கே செலுத்த வேண்டும் என்ற இந்த தெளிவு நமக்கு வேண்டும். தெளிவு இல்லை என்றால் நான் கஷ்டப்பட்டேன், சம்பாதித்தேன், குடும்பத்தை காப்பாற்றினேன், அதை காப்பாற்றினேன், இதை காப்பாற்றினேன் என்று சொன்னாலும் கடைசியில் இந்த உடலை விட்டு ஆன்மா பிரியும் பொழுது எடுத்துக்கொண்ட உணவின் அந்த மனங்கள் உயிரான்மாவிலே அது வலுகொண்டதாக மாறப்பட போகும்போது பற்றுக்கொண்ட நிலையில் இழுக்கப்பட்டால் இன்று புலியோ நரியோ நாயோ பாம்போ எத்தனையோ உயிரினங்கள் கடுமையான விஷத்தன்மை கொண்டு இயங்கக்கூடிய தன்மை பெற்றவன் அது இன்னொரு உடலுக்குள் சென்று அவர் கடைசி நாளில் என்ன நோய்வாய்ப்பட்டாரோ அதே போன்று இந்த பற்றுக்கொண்டவரும் அவரை எண்ணி செழிப்படைந்து சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு எடுக்கக்கூடிய உணர்வுகள் இந்த உடலுக்குள் வந்த பின் மீண்டும் அதை வளர்த்து அந்த புலியோ நரியோ நாயோ பாம்போ இதுபோன்ற விஷத்தன்மை கொண்ட நிலைகளாக இந்த சரீரத்திலும் விளையப்பட்டு அதை வடித்து எடுத்து அந்த உயிரான்மாவிலே நஞ்சு கொண்ட உணர்வுகளாக சேர்க்கப்பட்டு நாம் மனிதனாக வளர்ச்சி அடைந்து வந்து எவ்வளவு கோடி சரீரங்களில் வலுகொண்ட நிலையாக மனித உறுப்புகளாக நஞ்சை கழிக்கக்கூடிய நிலையில் வளர்ந்து வந்த பின் கடைசி நிலையில் உடலை விட்டு பிரிந்து சென்றால் மீண்டும் இந்த விஷத்தன்மைகள் அதிகமாக சேமித்து அடுத்த உடலுக்குள்ளும் சென்று இதை இன்னும் வீரியமாக கொண்டு அந்த உடலையும் வீழ்த்தி பின் அந்த உடலை விட்டு வெளியே வந்த பின் மனித உடலுக்குள்ளே வராதபடி மனித சிந்தனை இல்லாதபடி மீண்டும் கடுமையான நஞ்சு கொண்ட பாம்போ நரியோ இதுபோன்ற உடலுக்குள் தான் நான் செல்ல நேருகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கே நினைவுபடுத்தி
யார் எந்த சந்தர்ப்பம் எந்த நேரத்தில் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் ஈஸ்வரர் இந்த உயிரை எண்ணி அந்த சப்தரிசி மண்டல உணர்வை நமக்குள் வலிமைப்படுத்திக் கொண்டு அந்த சப்தரிசி மண்டலங்களின் பேரரசர் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மா பெற வேண்டும். உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த சப்தரி உயிரான்மா அந்த சப்தரிசி மண்டல ஈர்ப்பு வட்டத்திலே இணைந்து உடல் பெறும் உணர்வு அங்கே கரைக்கப்பட்டு அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியெல்லாம் நிலை அடைய வேண்டும். எங்களுக்காக அவர் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், பெயரப்பட்டார் என்ற நிலை இருந்தாலும் இந்த துன்பமான நிலையிலிருந்து விடுபட்டு அவர் இன்றுமே மகிழ்ந்த நிலையாக பேரானந்த நிலை கொண்டு அங்கே ஒளியுடன் ஒளியாக சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் அது நீங்கி அவர் இன்றுமே அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய அரும்பெரும் சக்தி பெற வேண்டும், அருள்சக்தி பெற வேண்டும், அஞ்ஞானம் பெற வேண்டும். அங்கிருந்து எங்களுக்கு அந்த உயர்ந்த உணர்வுகளை நல்ல ஆசியாக வழங்கிட வேண்டும் என்று நமக்காக எவ்வளவு நன்மை செய்த அந்த ஆன்மாவை நாம் அடுத்து இன்னொரு பிறவிக்கு இழுக்காதபடி மீண்டும் இந்த துன்பமான இந்த உலகிற்குள் இந்த உடலுக்குள் இழுக்காதபடி அந்த ஆன்மாவை அழியா ஒளி சரீரம் பெற செய்ய வேண்டும். இதுதான் ஞானிகள் காட்டிய மெய் வழி, விநாயக தத்துவத்துடைய மூல கருத்துக்களும் இதுதான். அது உடலை விட்டு பிரிந்து சென்ற நமக்கு உதவி செய்த அந்த உயிரான்மாவையும் நாம் இதுபோன்று ஒளிப்படுத்தும் சக்தியாக நாம் செயல்பட்டால் அவர்களும் நமக்காகப்பட்ட நிலைகள் அங்கு முழுமை பெற்று உயர்ந்த நிலை பெறுகின்றார்கள். அவர்கள் முன் சென்றால் நாமும் அங்கே செல்ல ஏதுவாகின்றது. ஆக இந்த வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய மெய் வழி குரு காட்டி நெறிகள் இதுதான் என்று குருநாதர்களை நினைவுபடுத்தி இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் இந்த அடிப்படையை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நினைவு கொண்டு வந்து இதன் வழி நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் ஒவ்வொருவருமே அந்த முழுமை அடைய முடியும், அடைய வேண்டும் என்பதை குரு இதில் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
மகாபாரதத்தில் என்ன செய்தான், அர்ஜுனன் எல்லா வகையிலும் தெளிவா இருக்கிறான் அப்படிங்கிற போது கண்ணன் அதை உபதேசித்த உணர் நிலை கொண்டுதான் அவனுக்கு அர்ஜுனனுக்கு வலு. கண்ணன் என்ன செய்தான், பரலோகத்துக்கு போயிட்டான். இப்ப அர்ஜுனன் என்ன செய்தான், அவனுக்கு முன்னாடியே தேடிட்டு போறான் மாடுகளை. அப்படி இருந்தாலும் இவனுடைய திறமைகளை பார்க்கிற மாலை தேடி போறான், ஒண்ணுமே செய்ய முடியல, அவனை பார்க்க முடியும். திடீர் போறான், யாரோ எவரோங்கிறத நினைந்தாரு. ஆனா இவன் வேற விதமா கற்றுக்கிறான், கண்ணன் இறந்ததுனால இவனுக்கு கூறுமைகளுக்கு சக்தி இல்லை அப்படின்னு இப்படித்தான் சொல்றான். நீ மகாபாரதத்தை படிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கான். இப்ப நீங்க வேதனையும் சோர்வோட இருக்க போகும்போது கண்ணின் பார்வை குறையுது. உங்க முன்னாடி தெரிவினே போனாலும் உங்க வீட்டுல இருக்கிற சாமான எடுத்து போனா நீங்க கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் தூரம் போன ஒரு பாடுதான் யாராவது நினைவு, உங்க வீட்டுல சாமான் தான் இப்பதான் நினைவு இருக்கும். இதுகளெல்லாம் நாம குடும்பத்தில் இதே போல நம்முடைய உணர்வுகளும் எப்படி செயல்படுகின்றன, இதுதான் குருநாதர். இது சாக்கிரி நிலையெல்லாம் நாம் பல ஜென்மங்கள்ல பல உடல்கள்ல நாம எப்படி இருக்கணும், இந்த பாடல் மூலயமா நம்ம குருநாதர் அந்த இயக்கியவர். அதாவது நான்கில்லை நீ இல்லா இவ்வுலகில் உயிர் இல்லைன்னு அந்த உடலை எடுக்க முடியாது. எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கு அருள் செய்வார். ஒவ்வொரு கொடுமையிலிருந்து தப்பிக்கொள்ள உணர்வை சேர்த்து சேர்த்து கொடுமையிலிருந்து மீட்டுக்கொள்ளும் இந்த உடலை உருவாக்கியது. இந்த உடலை உருவாக்கும் போது பண்டின் உணர்வை உடலாக்கி, உணர்வின் தன்மை பண்டின் உடலாக்கி அந்த இடைநிலையை அந்த உறுப்புகளை உருவாக்கி தீமைகளை நீக்கி நல்ல தண்ணி அழுத்தண்ணீர் ஊற்றிக்கிட்டு வந்த என்ன பண்ணும், அழுத்தண்ணி காணாம போயிடும். அழுத்தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்த என்ன ஆகும், இது ரெண்டும் மாறி மாறி இது அதிகமா அதன் வழிதான் செய்யும். அதனால்தான் இங்கே பண்டிகரை உபதேசிக்கிற கடவுள் யார், என் உயிரை உள்நின்று இயக்குகின்றது, நீ நுகர்ந்த உணர்வை அது உள்நின்று அது கடவுளாக இயக்கும். நீ நுகர்ந்த உணர்வு உள்நின்று இயக்குவது கடவுள் தான். உயிரும் உணர்வின் தன்மை உள்நின்று உன்னை உணர்த்துவதும் உயிர் தான் கடவுள். உணர்ந்த பின் ஆறாவது அறிவு கொண்டு நீக்க தெரியவில்லை என்றால் எது வலுவோ அதன் வழிதான் நீ உன் வாழ்வு. இந்த செயல் அடுத்த சரீரம் என்ற நிலை அந்த இடத்துல சாக்கடை உட்கார வச்சு இப்ப எத்தனை நாக்க அவர் சொல்ல சொல்ல எனக்கு நாட்டமே போச்சு. அந்த சாக்கடை உட்கார நாட்டத்தை காணும் இங்கேயே போகுது. அப்பதான் வான மண்டல உணர்வுகளை எடுத்து ஒன்றை ஒன்று வென்று ஒன்றின் உணர்வு ஒன்றுக்குள்ளாகி விஷயத்தின் தன்மை தணிந்து ஞானத்தின் உணர்வு ஒளியாக எப்படி மாறுது அப்படின்னு இந்த வான மண்டலத்தை காட்டி அவையெல்லாம் நம் உடலுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படியோ இந்த உயிர் இந்த உடலுக்குள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நாம் நுகர்ந்த உணர்வு எந்தெந்த உறுப்பு கொண்டு வலுப்பெற்று நம்மளுக்கு தீமையை நீக்க உணர்வு பெற்றதோ அது வழிகட்டும் தன்மை நமக்குள் இல்லை என்றால் குருவின் பலம் வேண்டும், அருள் உணர்வு இங்கே சேர்த்தல் வேண்டும், அதன் உணர்வின் தன்மை கொண்டுதான் இது வழிகட்டல் வேண்டும் அப்படிங்கிற நிலையில என உயிரின் வலுகொண்டு நாம் குருவென்ற நிலையை கொண்டு அருளியை குருவாக்கினார், அது குருவென்ற நிலை கொண்டு இருளை நீக்கி பொருள் என்று காணும் அந்த சக்தி நீ தருவாய். இந்த சாக்கரில் உட்கார்ந்து இருந்தார் சொல்ல என்னை போடுறவங்க எல்லாம் கேள்வி இப்படி அவர் போச தட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், ஏன் சாமி போசவே தட்டுங்கள், ஏன எவன்டா கேட்டான், நீ தான்டா கேட்கிற அப்படின்ற தற்ற ஏன் கேட்கிற தாண்டா அவனுக்கு டெலிபோன் பண்றேன்டாங்கிறார், ஏன் தஞ்சு கொடுக்குறேன்டா அவனுக்கு இங்க என்ன. இந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கப்படும் போது இந்த போசின் தன்மை உணரப்போக்கும் போது இங்கே தற்றேன் காதல பொழுது உணர்வு ஒளியாகுது, அது உணர்வின் தன்மை அனுப்பி இவனை நீக்குது அப்படின்றார். போசு தற்றது இப்படி எல்லாம் ஒவ்வொரு நொடிக்கு நொடி ஒரு விஷயத்து இன்னைக்கு தந்தியா பிறந்தவர்ப்ப நாம் நினைச்சிடும், நாம சாப்பிடுற ஆகாரத்தில் நம்ம உடல் நஞ்சாக மாற்றும், நாம தீமையிலிருந்து நீக்கி 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 நீக்க முடியமான அந்த பஞ்சு உடலை உருவாக்குது இந்த உயிர். பஞ்சானத்தின் தீமையை சுத்தமாக நீக்கி வச்சு தீமை நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த உடலை காத்தியேயா நாராவது அறிவு நாம சீராக பயன்படுத்தலைன்னா ஒருத்தர் திட்டானே நீ திப்பலாம் பாரு நான் உருவனாம் பாரு அப்படின்னு சொன்ன என்ன ஆகும், இந்த உணர்வின் தன்மை நாம் ஆன்மாவில் இதில் வலு சேர்த்து வந்து அந்த வலு சேர்த்தப்பு நினைச்சது நமக்குள் அந்த அந்த உணர்வின் வலுவை பெறும்களை விளக்க என் குருநாதர் அந்த துருவ நட்சத்திரத்த உணர்வை ஆழமாக பதிவு செய்தார். இது நினைவுக்குள் அதிலிருந்து அருள்வழி வருகின்றது, அதை நீ எப்போது நினைக்கின்றாலும் அப்பெல்லாம் இதை நீக்க நீ பழகி கொள்கின்ற நான் தொடக்க முடியாது, நீதான் தொடக்கணும். நான் இன்னைக்கு தொடச்சி போயிடுறேன், நாளைக்கு வர சாக்கடை யாரா தொடக்கிறேன், நான் இந்த உடல இருக்கிறேன் போயிடுறேன் சொல்றாங்க. நான் இன்னைக்கு எனக்கு இந்த உடலை கொஞ்ச நாள் வாழ்றேன், இது எனக்கு சரம் இல்லையே, அவனோட நான் சரமா இருக்கிறது நான் போயிடுறேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறார். என்ன பண்ண போறேன் இப்ப நான் அங்கிருந்து ஒண்ணு தொடப்பேன், அப்ப இந்த உணர்வு விளைந்து நான் அழிவதில்லை, இருளி ஒளியாக்கினான் அந்த ஒளியின் உணர்வு இங்க பரவும், அதை எடுத்து நீ பழகி நாம் என்ன செய்யறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் வீட்டுல விட்டு போன உடனே எல்லாம் உதவி செய்தாங்க அப்படின்னு நாம ரொம்ப பாசமா இருக்கும், என்னை காப்பாத்தினாரு ரொம்ப ரொம்ப காசு எல்லாம் கொடுத்தாரு எல்லாம் சொல்றோம், அது கடைசியில எல்லாருக்கும் உதவி செய்து அவங்க கஷ்டத்தெல்லாம் வாங்கி மூட்டையை கேட்டு அங்க நோயாக மாறும். அவர் சாக போன்பது எப்படி எனக்கு எவ்வளவு உதவி செய்தார், என்னென்ன நேரத்தில் எனக்கு பக்குவப்படுத்தினார், விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அந்த வேதனை கலந்த உணர்வோட அவர் உடல்ல விளைந்த நமக்கு உண்டு, உதவி செய்ததும் உண்டு, அவர் வேதனை உணர்வு பெற்றப்பின் இப்படி போயிட்டே அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு எல்லாம் அவர் உடலோடு இருக்கும்போது நன்மை செய்தார், எல்லாருடைய உதவியும் கேட்டு அது உடல் நோயானது, உடலுக்கு போனா எனக்கு அன்னைக்கு பக்குவம் பண்ணியே இப்படி எல்லாம் விட்டுட்டு போறையே பார்த்தா மண்ணில் போட்டு பரல்வாங்க. அப்ப அந்த உணர்வின் வேதனை உணர்வு நாம் நுகர்ந்து கொண்டதுன்னு என்ன செய்து நாம் அப்படி அந்த நோய் அவரு உதவி செய்தார். ஆனா அவரை கூப்பிட்ட உடனே இதுல யாராவது பக்குவப்பட்டால் அந்த ஆன்மாவை சும்மா விடுறதும் இல்லை. அந்த ஆன்மா இழுத்து எனக்குள்ள வந்துடும், நான் என் கஷ்டத்தில் நீ அனுபவியும். அந்த உயிரின் தன்மை வந்த ஒரு பாடு என்ன செய்யணும், சில படல ஆவிகள் படுற அவசியம் பார்க்கறீங்க. இந்த உணர்வின் தன்மை உணர்த்து அந்த உடலின் பாலாக்கி இந்த உணர்வின் விஷத்தின் உணர்வு இந்த உயிருக்குள் இருக்கும் அணுவுக்குள் அதை சேர்ந்து விட்டாரு. அப்ப இந்த உடலை வீட்டு போனவர்ப்பா நினைச்சு இந்த விஷத்தின் தன்மை வளர்த்தவர்ப்பாடு நீ ஒரே சீதப்பா, நான் அதை எடுத்துக்கிட்டப்பா, என்கிட்ட நீ வந்துடப்பா, நான் செத்தவர்ப்பா நீ போயிடப்பான்னு சேர்த்து மொத்தமா நாம வேதனையெல்லாம் சேர்த்து அங்க போன உடனே புலி என்ன செய்து வேதனைப்படுத்தி சாப்பிடுது, நரி நாய் வேதனைப்படுத்தி சாப்பிடுது, பாம்பு விஷத்தை பார்த்து ஒன்றும் தெரியாம மறந்து அது விஷத்தை பார்த்துட்டு அது உணவை அழுங்காம எடுத்துடும். இதெல்லாம் நரக வேதனைப்படுத்தி சாப்பிடுது. இது நரி நாய் இதெல்லாம் இதுல எந்த அளவுக்கு நரக வேதனை எடுத்தமோ என்னை இப்படியெல்லாம் விட்டுட்டு போறியே அப்படின்னு எழுதி போட்டு அந்த கடுகெடுத்த நிலையில எனக்கு துன்பத்தெல்லாம் அன்னைக்கு நினைச்சு எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தே அப்படின்னா அந்த துன்ப உணர்வெல்லாம் இங்க வரும். போட்டு மொத்தமா சேர்த்து இந்த உடலை எடுத்துக்கொண்ட வளர்த்து கொண்டு இந்த உடலை வீட்டு போயிச்சோம் அப்படின்ட்டு இது என்ன செய்யும், அதை கொண்டு போய் எனக்கு நீ ஒரே பேர்த்த நீ நாயா தர, நரியா தர, நீ புலியா தர, அதுக்குத்தான் உதவி செய்யும். கைமாறது தான் நமக்கு உதவி செய்வது எத்தனை சிரம, நமக்காண்டு எத்தனை நன்மைகள் செய்தார், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி கேட்டார், அந்த உணர்வு அறியாதவன் எத்தனை வேதனைப்படுகின்றார். நமக்கு உதவி செய்வது இனி எந்த காலத்திலும் பெருவில்லா நிலைகள் அடைந்து இந்த துன்பமே இல்லாத பெருவாழ்வு ஆளணும் அப்படின்னு யாரு எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாருங்க. சாசனம் தான் கூறும். அப்ப நீ எதை எடுக்கணும், சென்றவன் எங்களுக்காக எல்லோருக்கும் நீ பணத்தால் உதவி செய்ய கஷ்டப்பட்டாய், எடுத்தாய், எங்களை கஷ்டத்தை நுகர்ந்து அறிந்தாய், அந்த நோயின் தன்மை கொண்டு உடலை போகும்போது இனி இதில் பற்ற எங்களை நல்லவன் ஆக்கினாய், துன்பத்திலிருந்து விடுபடுத்தினாய், நீ இந்த ரிஷிகளை கலந்து சூர நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் கலந்து அந்த மகிழ்ச்சியும் அல்வட்டத்தில் வாழ்ந்து இந்த உடல் பெற்ற நஞ்சினை கரைத்து இனி திரையில்லா பெருவாள் வாழ்ந்து எங்கும் பேரழும் பேரொழியாக இருந்து எங்கு என்னை இந்த உடலை என்னை மகிழ்ச்சி செய்தாய், என்றென்றும் என்னை மகிழ்ச்சியும் உணர்வின் உடலாக நீ மாறி எல்லோருக்கும் பேரெண்டு கொடுக்க வேண்டிய எத்தனை பேர் என்றோ கொஞ்சம் சொல்லுங்க. உதவி செய்து என்றோம், எனக்கு அத்தனை உதவி செய்தியும் நீ விட்டுட்டு போறியே, எங்க எங்க விட்டுட்டு போல உங்ககிட்ட வந்துடுறேன், அந்த நிலையதான் இங்க உருவாக்குறேன். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளணும்.
போகர் உருவாக்கிய முருகனுடைய சிலைகளை பற்றியும் அதற்குள் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றியும் பின் அந்த சிலையை போகர் நிர்மாணித்து மலை உச்சியில் அதை அமர்த்தி வடமேற்காக பார்க்க செய்து நம்மை வடகிழக்காக உற்று நோக்கி அந்த மகான் காட்டிய தத்துவம் உயர்ந்த உணர்வுகளை பெறுவதற்காக சாதாரண மக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியை கிடைக்க செய்வதற்கு என்னென்ன வகையில் அவர் செயல்பட்டார் என்று போகருடைய சரித்திரத்தையும் அவர் முருகன் சிலை உருவாக்கி மக்களுக்கு உயர்ந்த உணர்வு கிடைக்க செய்தனுடைய சில நுண்ணிய உணர்வுகளையும் குருநாதிகளே பதிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த முருகன் சிலை என்பது ஒரு மனிதனை போன்றுதான், அது ஒரு இயக்கக்கூடிய தன்மையாக ஒரு ஜீவனுள்ள சிலையாக அவர் செய்து வைத்தார். மனிதனை போன்ற சிலையாக இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய பொருள்களோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையுமே அதற்குள் இணைத்து வைத்திருந்தார். இன்று நம் பிரபஞ்சத்தில் எடுத்துக்கொண்டால் 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களில் இருந்து வரக்கூடிய கடுமையான விஷத்தன்மைகளை நுகர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வு கொண்டு அதை தன் பால்வெளி மண்டலங்களாக மாற்றி ஒரு நூலாம்படை பூச்சி எப்படி வலை விரித்து அதிலே தன் உணவை அது பிடித்து உட்கொள்கின்றது, இதுபோன்று வலை வலையாக பால்வெளி மண்டலங்களாக அமைத்து பிற மண்டலங்கள் வருவதை அதற்குள் கவர்ந்து தூசிகளாக்கி துகள்களாக தன் உணவாக எடுத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உமிழ்த்தக்கூடிய நிலைகள் தான் ஒளி கற்றைகளாக மின் கதிர்களாக பாய்கின்றது. அந்த மின் கதிர்களாக வருவதை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள 9 கோள்களும் தன் தன் பங்கிற்கு அதை எடுத்து அது உணவாக எடுக்கின்றது. இந்த நாம் பார்க்கின்ற நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்பும் நாம் உணவாக உட்கொள்வதை
அது எப்படி அதாவது பிரித்துக் கொள்கின்றது? இது போன்ற 27 நட்சத்திரங்கள் வெளிப்படக்கூடிய அந்த ஒளி கட்டளைத்தான் இந்த 9 கோள்களும் பிரித்து அது உணவாக உட்கொண்டு அதே சமயத்தில் கடைசியில் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சூரியன் கவர்ந்து அந்த விஷயத்தின் தன்மைகளை வடிகட்டி பாதரசமாக அது மோதி வெப்பம் காந்தம் என்ற நிலைகளாக உருவாக்க செய்கின்றது. இதே தத்துவம் பிரகாரம்தான் அந்த 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒளிக்கட்டைகள் சந்தர்ப்பத்தால் அதில் ஆண் பெண் என்ற நிலைகள் அலைகள் அந்த ஒளிக்கட்டைகள் சீறி பாய்ந்தாலும் பூமியினுடைய ஈர்ப்பிற்குள் அது பாயும்பொழுது அதிலே மண்ணுகளில் இந்த போன்ற எதிர்ம நிலையான உணர்வுகள் பாய்ந்து விட்டால் அதிலே கருவுற்று வைர கல்களாக அது கருவுற்று வைரங்களாக விளைய தொடங்கியது. இப்படி எந்த இடங்களில் இந்த நட்சத்திரங்களுடைய சிதைவுகள் அது இருக்கிறது அது விளைகிறது என்று இதையெல்லாம் நேரடியாக கண்டிருந்து போகனதை எல்லாம் சேகரித்து 27 நட்சத்திரங்களுடைய அந்த சக்திகளையும் இந்த சிலைக்குள் அதை இணைத்து வைத்தான். அதே சமயத்தில் பாசாணங்கள் நவ பாசாணங்கள் 9 கோள்களுடைய சத்துகளும் பூமியில் எங்கெங்கு தனித்த நிலைகளாக பதிவானதோ அதையும் எடுத்து இது ரெண்டையும் இணைத்து அதே போன்று இந்த பூமியிலே உருவான தாவர இனங்கள் என்னடா இதுவும் 27 நட்சத்திரங்களுடைய ஒளிக்கற்றைகள் கவரப்பட்டு சூரியனுடைய சக்திகள் கவரப்பட்டு கோள்களுடைய சத்துகள் கவரப்பட்டு எல்லாம் அது தனித்தனி தன்மைகள் இங்கு பூமியில உருவானாலும் இதில் மனிதனுக்கு உகந்ததாக மனிதனுடைய வாழ்க்கையில் அறியாது அவன் உகந்த நஞ்சான உணர்வுகளை மாற்றி அமைப்பதற்கு அதை ஒடுக்குவதற்காக அதுபோன்ற தாவர இனங்களுடைய உணர்வுகளையும் அது சாரணியாக அதற்குள் இணைத்து அதை பாதரசம் என்ற நிலைகளில் இணைக்கப்பட்டு சாரணியாக ஏற்றுகின்றான். இப்படித்தான் அந்த சிலையை போகர் உருவாக்குகின்றார். ஆனால் இதில் இந்த பாதரசத்தை பற்றி சில விரிவாக்கங்களையும் கொடுக்கின்றார்கள். நட்சத்திரங்களை பற்றி எதிர்நிலைகளையும் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். சத்திர மித்திர என்ற நிலைகள் இப்ப நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகள் கூட பார்த்தோம் என்றால் நடந்த நிகழ்ச்சியும் சொல்லி உணர்த்துகின்றார். எத்தனையோ உணவுப் பொருளை உட்கொள்கின்றோம், அதில் ஒரு சில உணவுப் பொருட்களை உட்கொண்டாலே நம் உடலுக்கு ஒவ்வாத நிலை ஏற்படுகின்றது. இந்த மாமிச உணவு உட்பொழுதுன்னு பார்த்தால் தெரியும், வெள்ளாட்டு கறியோ மற்ற நிலைகளோ சாப்பிடுவதற்கு அதிகமாக ஒன்றும் தொந்தரவு செய்யாது. ஆனால் இந்த செம்மறி ஆட்டினுடைய கறிகளை சாப்பிடுவதற்கு ஒரு சிலருக்கு இந்த உணவு ஏற்றுக்கொள்ளாத நிலை வந்துவிட்டால் உடலிலே அப்படியே அந்த நஞ்சின் தன்மைகள் பாய்ந்து எத்தனையோ கடுமையான நோய்களுக்கு உள்ளாக காரணமாகிறது. இதே போன்ற என்னுடைய அதாவது சாமி அம்மாவுக்கு கூட கடன் வாங்கி சென்றவர் அந்த கடனை அடைப்பதற்கு என்று இதுபோன்று மாமிச அந்த ஆட்டினுடைய கறி என்று வாங்கி கொடுத்து விட்டார்கள். அதை சமைத்து சாப்பிட்டவன் என்னுடைய மனைவியுடைய கை கால எல்லாம் வீங்கி விட்டது, அது உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் வாங்கி கொடுத்தவர் செம்மறியாட்டு கறியுடைய அதை வாங்கி கொடுத்து விட்டால் அது நமக்கு என்ன தெரியும். ஆனால் இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நடந்த நிகழ்ச்சி என்ன பின்னாட்கள் ஒருநாள் நினைவுபடுத்தினார் உன்னுடைய சம்சாரத்துக்கு இந்த மாதிரி அன்னைக்கு ஆனதல்லவா கறி என்று மாமிசம் என்று நினைத்தாலும் அது நுகர்ந்த உணர்வுகள் வேறு. வெள்ளாட்டு அதாவது ஆடு தின்னா பாலை என்று அடைய உட்கொள்ளாத நிலைகள் அது ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைகள் அது வெள்ளாட்டு அதனுடைய இயல்புகள். ஆனால் செம்மறியாடு இதுபோன்ற விஷத்தன்மைகளை நுகரக்கூடிய தன்மை பெற்றது. அதை உட்கொண்டு புசித்த அந்த ஆட்டினுடைய மாமிசத்தை நாம் உட்கொள்ளப்படும் நமக்குள் கடுமையான விஷத்தன்மைகள் வருகின்றது. நீ வெள்ளாட்டினுடைய இயல்புகள் உணர்வுகள் வேறு, செம்மறியாட்டினுடைய உணர்வுகள் இயல்புகள் வேறு. இப்படி இந்த நட்சத்திரமுடைய கலைகள் ஒன்று கொண்டு எதிர்மறை இதுபோன்ற உடல் இயக்கங்கள் நான் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலையில் நமக்குள் இதே எதிர்நிலையான இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லை தெரிகின்றது. இதெல்லாம் கொண்டார் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்லி அணுகூரமாக இதெல்லாம் காட்டுகின்றார். இப்படிப்பட்ட இயக்கங்கள் கொண்ட இந்த நட்சத்திரங்களையும் கோள்களையும் அதில் இந்த தாவர இன கொடிகள் செடிகள் இதனுடைய சத்துகளையும் சாரணையாக ஏற்றுகின்றார். அதே சமயத்தில் பாதரசம் இந்த பாதரசம் என்பது எதற்குள்ளையுமே ஊடுருவிடும், அதே சமயத்தில் கவர்ந்து எடுத்துக்கொள்ளவும் செய்யும். மேலும் இந்த பாதரசத்தை வைத்து குருநார் காட்டிய வழியில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறைகள் கொண்டு சில பேருக்கு அந்த ரசமணி என்று கூட குருநார் சொன்ன முறைப்படி இதை செய்து கொடுத்தேன். அதில் சில தாவர இனங்களுடைய நிலைகள் அதுக்கு உதாரணம் ஒன்று குருநார் சொல்லுகின்றார். அது எப்படி செய்தார் என்று முழுமையாக சொல்லவில்லை, ஆனால் அதற்குண்டான சில துணுக்குகளை சொல்லி பதிவாக்கி நமக்குள் அதை புரிய வைக்கின்றார். மயில் துத்தத்தையும் உப்பையும் பாதரசத்தையும் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு இணைத்து விட்டோம் என்றால் இந்த மயில் துத்தமும் இந்த உப்பும் பாதரசம் இணையப்பட போகும்போது அது ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி கொதிநிலை ஆகின்றது. அது கொதிநிலையாகும் இந்த அலுமினிய பாத்திரமும் உருகி கடைசியில் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மெழுகு போன்று ஆகின்றது. இதே போன்றுதான் இது போன்ற எத்தனை உணர்வுகளை கலந்து மனிதனுக்குள் உயர்ந்த உணர்வு ஊட்டுவதற்காக அவர் சொன்ன சில தாவரண சத்துக்களையும் பாதரசத்தில் இணைக்கப்பட்டு இந்த ரசத்தை செய்து கொடுத்தேன். ஆனால் இதையெல்லாம் கொடுத்து நல் உணர்வை கவர்வதற்கு, உயர்ந்த உணர்வை கவர்வதற்காக இதெல்லாம் செய்து கொடுத்தாலும் இந்த தியானத்தை கடைபிடிப்போர் கூட அந்த உணர்வை பின்பற்ற முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. உடலின் ஆசைக்கும் மற்ற சாதாரண நிலைகளுக்கும் தொழிலுக்கும் பணத்துக்கும் இதை போன்று என்னப்படும் கடைசியில் அது கரைந்து காணாமலே போய்விட்டது. ஏனென்றால் அதுபோன்ற பாதரசத்தை இதுபோன்று சாரணியாக பிடித்து வைத்திருந்தோம் என்றால் அது மற்ற எந்த உணர்வாக இருந்தாலும் அதையெல்லாம் உறிஞ்சிவிடும். அப்படியே அத்தகைய தன்மை பெற்ற இந்த நிலைகளைத்தான் போகன் இந்த சிலையாக வைக்கப்பட போவதை எல்லாம் இணைத்து ஒன்றாக இணைத்து, இப்ப நாம் மனிதனுக்கு எப்படி நம் உடலில் வெப்பத்தால் வேர்வை ஆகின்றதோ இதே போன்று அந்த முருகனுடைய சிலை மீது நாம் நீரை ஊற்றினோம் என்றால் அதற்குள் ஒரு கொதிநிலையாகி அந்த உடலில் இருந்து ஒரு ஆவியின் தன்மை வரும். எப்படி முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாதரசம் உப்பு மயில் சுத்தம் போடும்போது எப்படி அந்த கொதிநிலை ஆகின்றது, இதே போன்று இந்த 27 லட்சத்தினுடைய அந்த வைர கல்களையும் நவக்கோளுடைய பாசாரங்களையும் பாதரசத்தையும் தாவரண விழுதுகளையும் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு மெழுகு போன்று இப்படி முதல்ல சொன்னார். இது போன்று அந்த சிலையாக அவர் உருவாக்கிய நிலைதான் நவபாசான சிலை. அதில் இந்த நீரை ஊற்றப்பட போவதிலிருந்து ஆவி வெளிவருகின்றது. அந்த ஆவி சாதாரண மனிதன் அந்த சிலையை உற்று பார்த்து வடகிழக்காக எண்ணி அந்த அகஸ்தியன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரம் அந்த விநாயகரையும் அங்கே வைத்திருப்பார்கள். ஆக அதை எண்ணி அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி அந்த முருகன் சிலையை வைத்து அதை நுகர்ந்தோம் என்றால் அந்த ஆவியின் தன்மை எடுக்கப்பட போகும்போது முதல்ல சொன்ன மாதிரி அந்த எதிர்நிலையான உணர்வுகள் நமக்குள் எப்படி அந்த சாமியம்மாவுக்கு அந்த வெள்ளாட்டினுடைய நிலைகள் இல்லாதபடி செம்மறியாட்டின் உணர்வு சேர்ந்த பின் கைகளை எல்லாம் வீங்கி விட்டது. இதுபோன்று காலையிலிருந்து இரவு வரை நாம் எடுத்துக்கொண்ட எத்தனையோ சலிப்பு சஞ்சலம் வேதனை துன்பம் துயரம் இதுபோன்ற உணர்வுகளை சாதாரண மனிதன் எடுத்து அதனால் எதிர்நிலையாகி உடலுக்குள் நஞ்சான தன்மை உருவாவதை இதுபோன்று இந்த சிலையை உற்று பார்த்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆவிகளை அந்த உயர்ந்த உணர்வுகளை அந்த போகனுடைய உணர்வுகளை எண்ணி இந்த போகமா மகரிஷின் அல்சக்தி பெற வேண்டும். இந்த போகமா மகரிஷின் அல்சக்தியால் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வு எண்ணி சுவாசித்தம் என்றால் அவன் காட்டிய அந்த முறைப்படி அந்த தத்துவப்படி உயர்ந்த உணர்வை பெற்று வாழ்க்கையில் வந்த நஞ்சான தன்மையை நீக்கி உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மையாக பெறுவதற்கு அவன் இதை போன்று செய்தான். ஏன்னா அந்த தத்துவப்படி அதை செய்தாலும் இந்த மலை உச்சியில இதை சிலையை வைத்திருக்கின்றார்கள். அந்த உயர்ந்த உணர்வுகளை வானை நோக்கி எண்ணி இதன் வழி இந்த போகம் காட்டிய நிலையில் கொண்டு எண்ணி அங்கே மேலே செல்லும் பொழுது படியில் ஏறக்கூடிய வழியோ வேதனையோ எதுவும் தெரிவதில்லை. இந்த உயர்ந்த உடனுடைய இயக்கத்தில் செல்ல போகும்போது இந்த வலுகொண்ட நிலையாக அந்த உயர்ந்த சக்தி வருகின்றது. ஆனாலும் ஒரு பாதிக்கு மேல் வந்த பின் அது இடும்பன் என்ற நிலையில் அங்கே காட்டப்பட்டு நாம் இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்கின்றோம் முயற்சி செய்கின்றோம் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நம்ம எடுத்துக்கொண்ட உடல் நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் சபா என்று நாம் சோர்வடைகின்றோம். ஆனால் அந்த சோர்வடையை போட போகும்போது எந்த அடிப்படையில் நாம் சோர்வடைந்தோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணர்வுகள் குணங்கள் எத்தனை திசைகள் மாறுகின்றது. ஒரு வியாபாரமே செய்கிறோம், அதில் கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது ஒரு சொல் சொல்லி அதை வார்த்தைகளை பரட்டி பேசுகிறோம் என்றால் எப்பா இப்படி செய்கின்றார்களே என்று எத்தனை உணர்வு. அதேபோன்று குழந்தை நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் அவன் தவறு செய்கிறான் எல்லை கிடந்து செய்யல என்றால் இவன் தொல்லை தாங்க முடியல என்று எப்பா என்று எத்தனை இந்த பெருமூச்சுகளை விடுகின்றோம். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் இதுபோன்ற வரக்கூடிய உணர்வுகள் நமக்குள் இடைமறித்து நம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. நாம் போகும் பாதையை தடைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அதைத்தான் அங்கே இடும்ப நின்று போகிறவை அதை காட்டி இதுபோன்று வாழ்க்கை நிமித்தம் நம்மை அறியாது இடைமறிக்கும். நாம் போகும் பாதையில் சீராக செல்ல முடியாதபடி தடைப்படுத்தும் நிலையில் அங்கே இலைப்பாரி அந்த உணர்வை மீண்டும் நினைவு கொண்டு வந்து இதுபோன்ற சோர்வடைய நிலைகளோ சங்கடப்படும் நிலைகளோ சஞ்சலமடையும் நிலைகளோ என்னை அறியாது நல்ல நிலையில் பெறுவதை தடைப்படுத்தும் இதுபோன்ற நிலையிலிருந்து இடும்பனான நிலைகள் எனக்கு வேண்டாம். அந்த மேலே மீண்டும் நினைவுகளை வானை நோக்கி செலுத்தி அந்த உயர்ந்த உணர்வை பெற்று இந்த இடைமறிக்கு இதுபோன்ற தொல்லையிலிருந்து நான் தீமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சிறிது சஞ்சலப்பட்டோம் சோர்வடைந்தோம் சங்கடப்பட்டோம் என்றாலே எத்தனையோ பேரை பற்றி நாம் இதற்கு முன் சந்தித்த அத்தனை நினைவுகள் நமக்குள் வரத்தை ஏமாற்றியவன் நம்மை திட்டி பேசியவன் கேவலமாக பேசினான் அப்படி செய்தான் இப்படி செய்தான் தொழிலில் கொடுக்கல் வாங்கல் நண்பர்களுடைய பகமை ஒன்று ஒன்றாக நினைவு வரப்படமும் நாம் நல்ல உணர்வுகளை செயலிழக்கக்கூடியதாக வந்து அதைத்தான் இங்கே வாழ்க்கை நிமித்தம் நம் நடக்கக்கூடிய நிலைகளையும் யதார்த்தமாக நாம் சந்தர்ப்பத்தில் தீமையான உணர்வுகளை அது எப்படி அதையெல்லாம் நினைவுபடுத்தி இதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய நிலையாக அங்கே உண்மைகளை உணர்த்தப்பட்டு மீண்டும் நமக்குள் அந்த வலுப்படுத்தி மனபலம் கொண்டு அந்த போகன் அவன் உருவாக்கி அந்த நிலையில் கொண்டு நெஞ்சை வெல்லக்கூடிய சக்தியை நாம் பெற்று அதனால வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்பதற்கு அதை காட்டுகின்றார். ஆனால் இந்த இடும்பவன் கோயிலுக்கு கூட அது அர்ச்சனையும் ஆராதனையும் எதுகளையும் செய்து சாங்கிய சாஸ்திரங்களை சொல்லி மந்திரங்களையும் தந்திரங்களையும் சொல்லி அந்த தீமையின் நிலைகளை நாம் நீக்குவதற்கும் தீமையானவர்களை அப்புறப்படுத்துவன் சொன்னால் இந்த தீமையின் நிலைகளை சேர்க்கக்கூடிய இடமாகத்தான். ஏன்னா அந்த ஞானிகள் மகான் போகர் அந்த காட்டிய நிலைகளை அவர் பின்வந்தவர் அவனை உயர்ந்த உடல் அவன் ஒவ்வொரு உணர்வுக்குள்ளும் ஒவ்வொரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை அவன் பிரித்து தனக்குள் அதை அந்த வலுவ அவன் எடுத்துக்கொண்டான் வளர்த்துக்கொண்டான் என்பதை போகன் என்று அவன் போகித்தான் என்று மோகித்தான் என்று அவன் சக்திகளை தனக்குள் சேகரித்தான் வளர்த்துக் கொண்டான். தன்னுடைய வீராண்மாவில் இதுகொண்டு உயர்ந்த நிலையில் வளர்த்துக் கொண்டான் என்று அக்காலங்கள் சொல்லியிருந்தாலும் பிற்காலத்தில் வந்து இதை அவன் போகித்தான் என்று சொல்வதை இந்த சக்தி என்பதை பெண்கள் என்று காண்பித்து அவன் மோகம் கொண்டு தவறுகளை செய்தான் என்று இப்படி பறைசாற்றி விட்டார்கள். அதே சமயத்தில் கொடுத்த முருகன் என்ற தத்துவங்களே அது எத்தனையோ சக்கரம் அந்த சக்கரம் இந்த சக்கரம் என்று அஷ்ட சக்கரம் என்றெல்லாம் தன்னுடைய பிழைப்புக்காக காசு சம்பாதிப்பதற்கும் போகனுடைய தத்துவங்களையே மாற்றி போகனுடைய பெயரையே அவன் எவ்வளவு உயர்ந்த நிலைகளை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த மின் செல்லக்கூடிய அரும்பெரும் பாதையை அவன் உணர்த்துவதற்காக மலை மீது வைத்து இத்தனை நிலைகளையும் மாற்றி அமைத்து இந்த போகனுடைய நினைவுகளே இல்லாதபடி போகனுடைய உணர்வுகளுக்கு மாசு கற்பிக்கும் நிலையாகத்தான் உருவாக்கி விட்டார்கள். அவர் இதுபோன்ற நிலையிலிருந்து நாம் விடுபட்டு அந்த போகமா மகரிஷி நலசக்தி பெற வேண்டும். போகனுடைய துணையால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை ஒவ்வொரு நஞ்சான நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த ஒளியின் தன்மை நாம் பெற வேண்டும். நாளை மறுபோரெல்லாம் அந்த சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும். என்னை வரியாது வாழ்க்கை இடைமறிக்கும் தீமையிலிருந்து ஒவ்வொன்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றுமே அந்த மகரிஷி நலவட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று மனிதன் தெய்வமாக்கும் நிலைக்குத்தான் முருகன் சிலையை போகன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல சக்திகளையும் சாதாரண மனிதனுக்குள் எளிதாக பெறும்படி செய்து அஞ்சினை நீக்கி அது உயிரோட்டம் உள்ள சிலையாக உருவாக்கி சாதாரண மக்களுக்கும் அந்த விண்ணுடைய ஆற்றலை கிடைப்பதற்கு இதை செய்தான். ஒருநாள் இதற்குத்தான் இங்கே விளக்கமாக சொல்லி அந்த போகமா மகர்ஷி எப்படி அந்த உயர்ந்த நிலையை பெற்றாரோ வின் சென்றாரோ அந்த நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும். நாளை வருவோர் அனைவருக்கும் அது கிடைக்க செய்ய வேண்டும் என்று இதில் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
நவபாசனத்தை எடுத்து வச்சு இந்த பாசனங்களை எதில் இருந்து வருது 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்கள் வரக்கூடியவர்கள் எப்படி நூலாம்படை தம் உணவு எடுத்து வலைய விரிச்சு அது சிக்கி உணவாக எடுத்து உள்ளதோ இதே போலதான் இந்த 27 நட்சத்திரங்கள் அவருடைய அமிலங்களை உமிழ்த்தி அது ஓடு பாதையில் பிற மண்டலங்கள் வருவதை எடுத்து பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அந்த பூஷின் தன்மை இங்கே கொண்டு வருகின்றது. அந்த 27 நட்சத்திரங்களின் ஒன்றோடு ஒன்று உராயப்போங்க நின் கதைகளாக ஓடும். அது வெள்ளிக்கோள் ஒன்று அதனுடைய உணவை கவர்ந்தப்போ அது பிரிவி நிலையை கொண்டு எடுக்கின்றது. கேடு விஷம், இந்த விஷத்தின் தன்மை இது தன்னுடைய வலு கொண்டு விஷத்தை எடுத்துக்கொள்ளும். இப்ப காற்று மண்டலத்தில் எல்லா நிலைகளுக்கு வேப்ப மரம் என்ன செய்து தன் உணர்வு குவி நீர்ப்பு கொண்டு தன் உணர்வை எடுத்துக்கொள்ளும். அந்த வித்தை ஊண்டினால் இதன் சத்தை எடுத்துதான் வேப்ப மரமாக வளரும். இதே போலதான் அந்த ஒவ்வொரு கோள்களும் தன் விஷயத்தின் தன்மை எடுத்து அதை வளர்க்கின்றது. இந்த உடல் உறுப்பை போல இதை போல ஒவ்வொரு கோள்களும் செவ்வாய் நாதகாரகம் உணர்வும் உணர்ச்சியால் எதிர்நிலையாகி நாம சொல்லாக வருவதும் ஒரு உணர்வுடன் உணரும் மோதியின் உணர்வின் அறிவிப்பதும் அதன் செயலாக்கங்கள் இருப்பதுதான் நாதகாரகம். இப்படி அதை வளர்த்து கொண்ட உணர்வின் தன்மையை எப்படி என்று உணர்ந்தவன் போகும் அதன் வழிகொண்டுதான் நவப்பாசானத்தை இணைக்கு இந்த 27 நட்சத்திரங்கள் அந்த பிரபஞ்சத்திற்கு பல பாகம் பிரிந்து பல உணர்வானாலும் அந்த 27 நட்சத்திரங்களும் பூமிக்குள் பட்சத்தில் எதனுடைய இல்லாதபடி சிக்கியுண்டு. அதாவது 27 நட்சத்திரங்களையும் இந்து கார்த்திகை நட்சத்திரமும் தேவதை நட்சத்திரம் அதை எழுத்தரும் போதுச்சுன்னா இந்த மின்னலின் தன்மை ஊடுருவி பூமியில் தாக்கப்பட்டால் இதன் உணர்வின் தன்மை தாக்க மண்ணுக்கு ஊடுருவி தாக்கப்படுகின்றது. தாக்கி உணர்வின் தன்மை இது கருவாகி அந்த நட்சத்திரத்தின் மின் கதிர்களானால் இதை நுகர்ந்து இதன் அளந்து காப்பி நட்சத்திரம் அதிகமானால் அதன் உணர்வை கவர்ந்த ஒளி மின் அதிகமாறும். நக்கத்தி பாசிக்கு அந்த எதிர்நிலை இல்லை என்றால் வளராது. அப்ப எனசி பைரமா விளையுது. சில பகுதியில் மின் கதிர்கள் இதை ஊடுருவி எங்கே இது பாய்கின்றதோ அதன் உணர்வின் தன்மை சரிவுண்ட உணர்வினை கண்டுபிடித்தவன் போகன். அவன் கண்டுபிடித்த உணர்வின் தன்மைதான் இந்த 27 நட்சத்திரங்கள் வைரங்கள 27 நிலைகளை வைத்திருக்கிறார். இது இந்த சிலைக்கு நவக்கோளின் உணர்வின் தன்மை இது இணைத்து ஒன்றாக இணைக்கின்றார். ஆகவே இந்த நவக்கோளின் உணர்வின் தன்மை மின்கதிருடன் கலக்கப்பட்டு தாவர இனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் ஒவ்வொரு ரூபமும் இந்த உணர்வுக்கு நடக்கின்றது. இது மனிதனுக்கொத்த நிலைகளை விஷத்தன்மையற்ற நிலையில் விஷத்தை கழித்திடும் உணர்வெற்றும் மனிதனாக்கத்தை இந்த நிலையில் இந்த ஆடு எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வெள்ளாடு ஆடுதின் நாம்பாளர்கள் சாப்பிடுறதில்லை. வேறு பொருளை சாப்பிட்டாலும் இதே போல சில இதுகளை ஒதுக்கி விடுகின்றன. இதே போல மனிதனாக உருவாக்கும் நாட்டை கொண்டு சாப்பிட்டா இந்த உணர்வின் தன்மை இங்கே வருகின்றது. உணர்வின் அனுசல்கள் வருகின்றன. இதே போன்றுதான் வெள்ளாடை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, செம்பதியாடை சில பேர் சாப்பிட்டாருன்னு கைகாலம் ஊறி போகும். சிலருக்கு அதை சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்க சரியா போகும். இல்லாம ஒரு சமயம் இல்லை சாமியம்மா கூட ஒரு தர நான் விஜயகுமார் மேல வேலை பார்த்துருந்து ஆட்டுக்கறி கொடுக்குறான்ட்டு செம்பரி ஆட்டுக்கறியை கொடுத்தாங்க. ஒரு கறியெல்லாம் சாப்பிட்டு எடுத்து கொடுத்தோம் கைகாலாம் ஊதி போச்சு ஊதிச்சு இல்லை எடுத்துக்கொண்டு என்ன வேலை பார்த்து கொண்டு கொடுக்குறாங்க சாப்பிட்டா என்ன கறின்னு தெரியாது. அது சடங்கு தானே கொடுக்கணும் போடு வந்துச்சு நடந்துருக்கு. இது எனக்கு தெரியாது குருநாதர் சொல்லிதான் அவங்க சம்சாரத்து இந்த காலத்துல இந்த மாதிரி வந்தது. கடன் கொடுக்குறான் வாங்கி கொடுத்தான் எந்த ஆடை கொடுத்தானோ வாங்கினது ஒருத்தர்கள் இந்த ஆடு ஒத்துக்கிடும் ஒரு ஆடு ஒத்துக்கிறாரு நடந்த நிகழ்ச்சி. ஆனா குருநா சுட்டி காட்ட பிற்பாடு இது எனக்கு தெரியும். இயற்கை அனுபவத்தில் ஒவ்வொன்றும் சுட்டி காட்டி அவனுடைய நிறைகள் எப்படி எப்படிங்கிறத காட்டுறாங்க. இதே போல அந்த 27 நட்சத்திரங்கள் உணர்வை பல உணர்வின் தன்மை எடுத்து இதை உருவாக்கி அதை இந்த வைரத்தையும் இந்த வைரங்கள் பலவிதம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதம் கடுமையான விஷங்கள் நவப்பாசனம் விஷத்தால் உருவாக்கப்பட்டதுதான். அதையெல்லாம் எங்கி தாக்கப்பட்டு இந்த மண்ணுக்குள் எங்கெல்லாம் விளையுது என்று அதை தேடி எடுத்தார். இதெல்லாம் உணர்வாக்கி ஒவ்வொன்றையும் எடுத்து பாசன கல்லுகளையும் உருவாக்கினார். பாசன கல்லுகளை எல்லாம் உருவாக்கி இது ஒன்றாக இணைத்து மனித உருவாக 6வது அறிவை உருவாக்கணும். இந்த வைரக்கல் எல்லாம் இருக்கு, இதுல எல்லாம் பாதரசமும் இருக்கு. இது இழுத்து ரத்த ஓட்டங்கள் போல அது உணர்வின் தன்மை ஆணவற்பாடு மனிதனாகிறதுக்கு மூலமாக எது இருந்ததோ அதையெல்லாம் மற்ற செய்தி கொடிகள் அதெல்லாம் இந்த சூரியன் உணர்வு எடுத்து அந்த நட்சத்திரத்து உணர்வு இங்கே இருக்கு. அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு இந்த இலையை கொண்டு சாரணை போட்டோம்னா இதில் உள்ள சத்தெல்லாம் எடுத்துக்கும் உறிஞ்சி சாப்பிடும். அந்த உறிஞ்சி சாப்பிடும் எப்படி என்ன என்கிட்ட இந்த பாதரசத்தால் பல பொருளை உருவாக்கி இருப்பினா வச்சோம்னா இதெல்லாம் பாலை சாப்பிடும் மற்ற செடிகளில் உணர்வுகளை சாப்பிடும் இதெல்லாம் காணாம போய் சக்தி வீரியம் கூட்டிட்டார். நீங்க அந்த மாதிரி பாதரசத்தையும் செய்து கொடுத்துருக்கேன். தப்பான வழியில் வேணும் பலன் போச்சு சேனல் கந்தசாமி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் இதெல்லாம் போயிடுச்சு. இதனால் என்ன உண்மை என்ற உணர்வுடைய தன்மை எடுக்கிறதுக்கு இந்த உடல் இச்சைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இதுக்கு என்ன ஆசைன்னு அதில் தான் வருது. இதையும் சிலருக்கு செய்து கொடுத்தது என போகம் செய்த முறைப்படி அதை செயல்படுத்த போகும்போது இப்படி வரும். இப்படித்தான் மனிதனின் 6வது அறிவின் தன்மை இங்கு உருவாக்கப்பட்டு அதுல தண்ணி ஊத்தினா போறது இப்ப வேற வேண்டியில பாதரசமும் மயில் துத்தம் இரு விஷம் அந்த விஷமும் இது ரெண்டையும் நொறுக்கி போட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு இந்த பாதரசத்தை விட்டா போடும் தடப்புத தடப்புதான் கொதிக்க ஆரம்பிச்சு இந்த அல்மனிய பாத்திர அன்னைச்சியும் உருக ஆரம்பிச்சு எல்லாம் பார்த்தோம்னா மெழுகு மாதிரி ஆயிட்டு அந்த மெழுகு மாதிரி ஆனால் கூட எடுத்து உடனே எடுத்துக்கலாம். அதுல பலவிதமான சாரணை எடுத்து இதில் உள்ள அடுக்க பிரிக்கலாம். இதெல்லாம் குருநாதர் செய்து காட்டிய நிலை. இப்ப பாருங்க சாமி உங்க பாதரசம் இது என்ன செய்யிட்டாங்க தெரியுமா? இது ஒவ்வொரு ரசங்களையும் உழப்பும் போது தங்க மாதிரி மாறும். இப்படி தங்க மாதிரி மாறிடுச்சுன்னா அது தங்கத்தை ஏவாத்து பல செடிகளுக்கு எதிரி சாரணை கொடுக்குற எதிர்த்து இப்படி சொல்லி என்கிட்ட கேள்வி வந்தவங்க ஏராளமா பேர் நீங்க செய்து கொடுத்து நீங்க செய்ய வேண்டாம் எனக்கு சொல்லி கொடுத்து செய்து உங்களுக்கு வேண்டிய ஒரே செய்யணும் இப்படி நிறைய பேர் வந்தவங்க இன்னைக்கு கூட சில நேரங்கள் வந்தாங்க சாமி இப்ப சொன்னாங்கன்னா நைசண்ட வாத சம்பந்தப்பட்டவங்களும் வருவாங்க நிறைய பேரும் நம்ம பிழமேட்ல இங்க இருக்கும்போது லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு டெஸ்ட்ல இன்ஜினியர் இருந்தார். அப்ப இந்த ரெண்டு ஒருத்தர் வந்து இம்சை பண்ணி செய்யணும்னு சொல்லி தந்தாங்க. பார்க்கும்போது அவரும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கும் சாப்பாடை போட்டு சிறையதான் செய்யச்சு. என் சாமிக்கிட்ட சொல்ல அவங்க சிபாரிசு கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொல்லுங்க, நான் ஒண்ணு வேண்டியது வேண்டியதெல்லாம் தரேங்க, சம்பாதிக்கிறேன், இதை வச்சு நான் இந்த மாதிரி நானும் படைச்சிட்டு போறோம், சாமி என்ன நினைக்கிறாரு செய்யறாங்கன்னு இப்படி தேடி வந்தவங்க. ஏன்னா குருநாதன் இது போகன் மனதின் தன்னை எப்படி பல பொருள்களுக்கு தங்கமா மாறுதோ, பல பச்சளையும் உணர்வுகள் எடுக்கப்படும் மனதின் தன்மை ஒளியாக மாற்ற அழுக்கில்லாமல் ஆறாவது அறிவு. இவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார். தன்னை எனக்கெல்லாம் போயிட்டு இந்த உடம்பு பாதகத்தை உட்கார்ந்து என்ன பார்க்கலாம், இதுல என்ன வேணாம் வரும்னு சொல்லலாம். இதே ரசத்தை எடுத்து என்ன ரசத்தை கொடுத்தோம் பாருனா உடனே அவன் தங்க நீரம் போயிடுவாங்க. மனசு தங்கம் ஆகுறது என்னைக்கு ஆசை நிலையின் இருளதான் போகுமே தவிர மெய்ப்பொருளை காண முடியாது சொல்றது. இதே போல மனிதன் பெறுவதற்காக மனித உருவாக்கி ஆறாவது அறிவின் தன்னை சிலையாக உருவாக்கி வைத்தான். இந்த தண்ணி ஊட்ட நினைச்சு ஒரு விதமான ஆதி வரும். நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து சாயங்காலவில் எத்தனையோ உணர்வுகளை எடுக்கிறோம். போகனுக்கு பேர் என்ன ஆகி போச்சு, அவன் பெண்கள் மோகம் கொண்டவனையே கொண்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு உணவின் சக்தியை அந்த தாவர இனத்தை மோகித்தான் உணர்வும் உண்மையை தளர்த்துள்ள அந்த சக்தியின் உணர்வை எடுத்தான். அதை ஒன்றாக சேர்த்து மனித உருவாகும் அந்த உணர்வின் கருவை உருவாக்கினான் இந்த முருகருடைய சிலை. அதுல தண்ணி ஊத்தணும்னு இந்த ஆவி வரும். நாம காலையிலிருந்து தனிஸ்வரம் முருகன் கோயில்ல வடமேற்காக வச்சிருப்போம் பள்ளியில. நாம அந்த போகும்போது அந்த நிலை போன உடனே முருகனை பார்க்கும்போது எப்படி ஈஸ்வரான் உயிரை நினைச்சிட்டு அந்த போகன் உணர்வை நாம் நினைச்சு அவனுக்குள் அத்தனை வைத்திருக்கிறான். அவன் உணர்வை நமக்குள் கலந்து அந்த அருள் பெற வேண்டும் என்றும் இருளை அகற்றும் அருசக்தி நாம் பெற வேண்டும் என்று எண்ணி முதல்ல விநாயகர் இருப்பான். இதை எண்ணி யாரே அகிஷன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமான இந்த உணர்வை எடுத்து வானை நோக்கினான். அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து நமக்குள் எடுத்து அவன் ஒளியாக மாற்றினான். அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் படிமீது ஏறும்போது ஆக அதை கண்ட போகனின் உணர்வு நாம் பெற வேண்டும், எனக்குள் இருளை அகற்ற அந்த அருள் உணர்வு வர வேண்டும் என்று அதை எண்ணி நாம் போகும்போது நினைச்சு படி இந்த கால் இருக்கு இல்லைங்க, வழியெல்லாம் தெரியாது. இந்த காலில் வரக்கூடிய எண்ணத்தை விட்டு போட்டு நமக்கு போறோம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா அதை உணர்வு எடுத்து நாம் போறோம். போன உடனே கொஞ்சம் முடியாத நிலைகள் வர போகும்போது இடும்பல் இடைமறித்து அந்த வலையின் தன்மை மேலே செயலுக்கூடாது வைத்த இப்படி இதை எல்லாம் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் மனிதனாக ஆறாவது அறிவாக எப்படி உருவாக்கியதுதான் முருகனை இங்கு வைத்து வடமேற்காக வைத்து நாம் இதை எண்ணி இயங்கும்போது இந்த உணர்வாகுது. கால் வழியை நாம் எண்ணுவதில்லை. அப்ப அந்த உணர்வின் தன்னை மேலே போன உடனே இடும்பன், அந்த இடும்பன் என்ற நிலை வந்த பிறகு நம்மளை இடைமறித்து தடுக்கின்றது. அப்ப அந்த இடத்துல ஓய்வாகும் போது என்ன செய்யணும், எல்லாருடைய தேர்களை நீக்க வேண்டும், அருள் உணர்வு பெற வேண்டும், எல்லாரும் அருஞானம் தர வேண்டும் என்ற உணர்வை எடுக்கும் சவா அப்படின்னு நம்ம என்ன செய்யறது, இதை மறக்க செய்து கால் வலி கொண்டு விட்டோம். நாம என்ன செய்யறது, இத்தனை நேரம் எண்ணி வந்ததை அந்த வரவுளை மறுத்த நான் அதை ஓட்டுறோம். இப்ப நீங்க வீட்டுல என்ன செய்யறீங்க, நல்லா இருக்கணும் சொன்ன சாமி எல்லாம் நல்லா இருந்தது, பையன் இங்க சொன்னபடி கேட்கலங்க நினைவு எவ்வா இந்த மாதிரி ஆகி போச்சு, இது விட்டுருங்க சொல்றத. தொழில் முன்னேற்றம் கொண்டு போகும் நினைக்கிறீங்க, ரெண்டு பேரு வந்து நாம கொடுக்கல அப்படின்னா கேட்கிற வந்து கேட்டோம்னு எவ்வா இந்த மாதிரி முடியுது. இடமறிக்கும் உணர்வின் தன்மை இடுமை நின்ற நிலைகளை காரணத்தை அழைக்கின்றன. இது நாம் எப்படி மனிதன் வாழ்க்கையில் இருந்தாலும் உடலின் உறுப்புகளுக்கு வேதனை வருகின்றது, ஏன்னா கொடுக்க வேண்டும் என்று உணர்வும்போது இடைமறித்து நல்ல உணர்வை தடைப்படுத்துகின்றது. அப்ப நாம இதை எப்படி என்ன வேணும் அப்படிங்கறதுக்காக எழுமங்கலில் போனோடனே அதுக்கு ரெண்டு காணியை கொடுத்து அபிஷேகம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு போறோம். நம்ம கெட்டதுதான் நம்ம அந்த இடத்த வளர்கிறோமே தவிர, அங்க இடைமறித்து நமக்குள் இருக்கும்போது இதை மறந்து அந்த அருளை பெற வேண்டும் என்ற உணர்வினை எல்லோருக்கும் நம்ம படும்போது எப்படி இருக்கோ எல்லோருடைய துயரங்களையும் துன்பங்களையும் அவங்களுக்கு அவங்க வாக்கு தெளிந்த நிலைகள் பெற வேண்டும், மகிழ்ந்து உணர்வு பெற வேண்டும் என்று எல்லாரையும் பற்றி நினைக்கணும். நம்ம சொந்தம் பந்தம் நண்பர்கள் நம்ம கடை கொடுத்தவங்க கொடுக்காதவங்க இந்த மாதிரி அந்த நேரத்தில் எதை மறுத்து நினைச்சியும் வாய்ப்போய் நம்மளை மோசம் பண்ணாங்க பார், அன்னைக்கு எத்தனை கொடுத்த இந்த மாதிரி ஏமாற்றிட்டார், என் பிள்ளை எப்படியெல்லாம் வளர்த்தான் இப்படி எல்லாம் இருக்கிறார், இந்த சோர்வடைக்கும் இந்த எண்ணமெல்லாம் போடும். அப்ப நம்ம இடை மறித்து நம்முடைய உணர்வு எப்படி மாறும், அந்த மலை தத்துவத்தையும் அந்த மகான் ஏனென்றால் நன்று போகணும். ஒவ்வொன்றையும் போகித்தான், இவன் அகேஷன் உணர்ந்தான், போகித்தான் உணர்ந்தான், ஆக தனக்குள் நீசித்தான் அந்த உணர்வின் தன்மை வளர்த்தான் சொல்லுவாச்சு. ஒவ்வொன்றும் அது போகித்தான் இவன் செய்தான் சக்தியை நுகர்ந்தானுங்கிற போது பெண்களை கவர்ந்தான் இங்க குழந்தான் யாரு இவங்க கதையை எழுதுறதெல்லாம் போட்டா அந்த சக்கரம் இந்த சக்கரம் இதையெல்லாம் போட்டு பின் வந்தவர்கள் மந்திர வழியை காட்டி அவனையே நாசியாக்கிட்டான். முருகன் சக்கரம் அஸ்வ சக்கரம் இந்த சக்கரம் இங்க நிலைகளை பின் வந்தவர்கள் இப்படி மாற்றி போகணும். உண்மை நிலையை நாம் அறியாது மறைந்தே போயிட்டு
போகரால் உருவாக்கப்பட்ட முருகன் சிலையை ஒட்டு பார்த்து கருமணிகளில் அவன் எப்படி அந்த நீரை சொட்டி அதில் விழும்படி செய்து அந்த வெளிப்படக்கூடிய ஆவின் தன்மை பதிவாக்கி கண்ணினுடைய காந்தப்புல நிறைவால் அந்த நஞ்ச வெல்லக்கூடிய சக்தியை கவரும்படி செய்து நம்மை அறியாது நாம் நுகர்ந்த இயல் சூழச்சியும் சிந்தனையற்ற நிலைகளாக நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த நஞ்சான நிலைகளை நீக்குவதற்கு இதுபோன்று கண்ணுட்டு பார்த்ததும் அதை கவர்ந்து வாழ்க்கையில் வந்த இருளை போக்கும் நிலையாக உயர்ந்த தத்துவத்தை சாதாரண மக்களுக்கும் கிடைக்கும்படியாகத்தான் இந்த சிலையை வைத்தான். இந்த தியானம் செய்பவர்களுடைய கூட சில அனுபவங்களை பார்க்கலாம். தியானம் செய்து கொண்டே இருப்பார்கள், உட்கார்ந்து இருக்கும்போது திடீரென்று இடுப்பு வழியோ தலைவலியோ மேல் வழியோ ஏதாவது ஒன்று தோண்டிவிட்டால் உடனே நினைவுகள் உணர்வுகள் எல்லாம் மாறி அந்த எண்ண சிதறல்கள் ஏற்பட்டு கடன் கொடுத்தவர்கள் நினைவு, தொல்லைப்படுத்தவருடைய நினைவு, இப்படி எத்தனை எத்தனை நினைவுகள் வந்து கடைசியில் இந்த உயர்ந்த சக்தியை பெறக்கூடாதபடியே தடைப்படுத்தும் நிலையா வந்து விடுகின்றது. எனவே இது போன்ற நிலைகள் எல்லாம் நாம் சந்தர்ப்பவசத்தால் எடுக்கக்கூடிய உணர்வுகள் ஆறாவது அறிவின் தன்மைகளை எப்படி அது மழுங்க செய்கின்றது, நம்ம அறியாத உணர்வுகள் இயக்கக்கூடிய நிலையிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் அந்த ஆறாவது அறிவின் தன்மை அங்கு சிலையாக வைத்து நம்மை அறியாத இயக்கக்கூடிய தன்மையிலிருந்து அந்த உணர்விலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் அந்த சிலையை அவன் உருவாக்கி அந்த நஞ்ச வென்ற உணர்வுகளை அவன் காட்டிய தத்துவ பிரகாரம் எடுக்கும்படி வளர்க்கும்படி அந்த ஒளியான நிலையை உருவாக்கும்படி அவன் அதை செய்தான். ஆனால் இன்று அந்த சிலையை அதுவும் வெளிப்படக்கூடிய ஆவிகளை சுவாசித்து வளர்க்கிறதுக்கு அவன் செய்தாலும் அந்த சிலையிலே இவர்கள் எத்தனையோ அதாவது சந்தனம் மற்ற எத்தனையோ பொருள்களை தடவி அதை அப்படியே லேச கத்தியை வைத்து லேசாக அது சுரண்டி ஏன்னா அந்த பாசானத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுகளையும் அதோடு சேர்த்து எடுத்து அது மருந்து கொண்டு எடுத்து மற்றொரு காசுக்கும் அவருடைய நோயை போக்குவதற்கும் என்று இதை போன்று செய்யப்படப்போம் ஏன்னா அது ஒரு கசப்பின் தன்மை வரும், அந்த நஞ்சை நீக்கக்கூடிய சக்தி அதற்குள் உண்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிலையை சுரண்டி சுரண்டி கடைசியில் அந்த முருகனுடைய சிலை அந்த காளையை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அது முருகன் அது கடவுள் என்று இருந்தால் அப்படி செய்வார்களா, அந்த எண்ணமே இல்லை. இப்படி செய்தால் இதை எங்கிடம் யாரிடம் கொண்டு போய் இதை ரிப்போர்ட் செய்வது என்று கூறினார். இங்கே கேள்வியாகவும் கேட்கின்றது, எனது போகன் அவ்வளவு பெரிய மகான் உயர்ந்த தத்துவத்தை சாதாரண மக்களுக்கு கிடைக்க செய்த அந்த நிலைகளை நாம் அங்கே அதை போன்று அவன் காட்டிய தத்துவப்படி அவன் தீமைகளை நம்மை அறியாது இயக்கக்கூடிய விஷத்தின் தன்மைகளை அதை போக்குவதற்குத்தான் இதை செய்தான். ஆனால் அந்த சிலையவே அவர்கள் சுரண்டி அந்த நல்லதை பெறக்கூடிய அந்த சிலையவே மாசுபடுத்தும் நிலையாக உருவாக்கி கொண்டுள்ளார்கள். ஆக அந்த ஆறாவது அறிவுடைய சிறப்பு அந்த தெய்வ சிலையை உற்று பார்த்து ஒவ்வொருவரும் இந்த ஆலை வருவோர் அனைவரும் மகிழ்ந்த நிலையை பெற வேண்டும், அவர் குடும்பத்தில் அனைவரும் அந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தி பெற வேண்டும், ஒவ்வொருவரும் இது போன்று ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உயர்ந்த உணர்வை பகமைகளை அகற்றி தீமைகளை அகற்றி ஒன்றுபட்டு வாழும் உணர்வை நல் உணர்வை செயல்படுத்தினோம் என்றால்
அது உண்மையான பக்தியாக மாறினான். அதுபோன்று இல்லாதபடி அரகரா அரகரா என்று ஆசையும் ஆவேசத்தையும் உணர்வையும் ஓட்டிக்கொண்டு அதே சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தையோ மற்ற எத்தனைகளை வைத்திருந்தாலும் அது வாழ தெரியாதபடி சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்ட முதல் அதெல்லாம் கரைந்து விட்டால் நகை போய்விட்டது, வியாபாரம் போய்விட்டது, நஷ்டமாயிட்டு என்று அழுது புலண்டு அங்கே நல் உணர்வுகளை எடுப்பதற்கு வழிகாட்டி அந்த நிலைகளை வேதனைப்படுத்தும் நிலையாகும் அல்லது மற்றவர்களை சாபமிடும் நிலைக்கும் இப்படி நல் உணர்வுகளை பெற்று தெய்வ பக்தியினுடைய நிலைகளை அனைவரையும் நலம் பெறச் செய்ய வேண்டும், அனைவருக்கும் உயர்ந்த நிலைகள் கிடைக்க செய்ய வேண்டும், அனைவரையும் மகிழ்ந்து வாழ செய்யக்கூடிய சக்திகளை அங்கு எல்லோரையும் அது ஏகோபித்த நிலைகள் ஒன்றுபட்டு பெறக்கூடிய பெற செய்கிற அந்த நிலைகளை இந்த அனைத்துமே மாறுபட்டு மனிதனுடைய செயல்களை உயர்ந்தவனை பெற விடாத வண்ணம் அவன் கொடுத்த பழனிமலை தத்துவமே மாறுபட்ட நிலையாகி நல் உலகை பெற முடியாத சந்தர்ப்பமாக இருக்கின்ற அத்தன் குரு அறிஞர் நமக்கு தெளிவாக சொல்லி அந்த போகன் காட்டிய நிலையில் கொண்டு நாம் இதை எப்படி செயல்படுத்த வேண்டும், சரியான பாதை தெரியாதபடி முருகனுக்காக நாங்கள் விரதம் இருந்தோம், பாத யாத்திரை செல்கிறோம் என்று அவன் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சலிப்போ சஞ்சலமோ சோர்வால் வரக்கூடிய தீமைகளை அகற்றுவதற்கு இது இவ்வளவு பெரிய தத்துவங்களை கொடுத்தால் அங்கு பாத யாத்திரைக்கு வருபவர்கள் கால் வழியோ சோர்வோ தெரியாதபடி இருப்பதற்காக எத்தனை பேர்களை கோமாளி என்றும் எத்தனை நிலைகளை கூட்டிக் கொண்டு மற்றவர்களை கேலி பேசி கிண்டல் பேசி நல் உணர்வுகளை தெய்வீக உணர்வுகளை வளர்ப்பதற்கு மாறாக ஒரு இழுக்குப்படுத்தும் உணர்வாக நமக்குள் நல் உணர்வுகளை பெறாத வண்ணம் மனிதனுடைய இச்சைக்கும் ஆசைக்கும் இதுபோன்ற மெய் உணர்வுகளை மாற்றி அமைத்து விட்டார்கள். ஆனால் அவன் காட்டிய நிலையிலோ அந்த சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய மனத்தை நஞ்ச வெல்லக்கூடிய உயர்ந்த சக்தியை தான் ஒவ்வொருவருக்கும் அதை கிடைக்க செய்தான். அதை எண்ணி ஏங்கி ஒருவருக்கு அந்த உயர்ந்தவர்களை பெறுவதற்காகவும் என்றால் இன்று வாழக்கூடிய அனைவருமே ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்காதா இருந்து விடுபட வழி தெரியாமல் அதைத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எடுக்கக்கூடிய உணர்வோ நமக்குள் அந்த தீமை நீக்கக்கூடிய வழிமுறை தெரியாதபடி இதுபோன்ற தன்மைகள் மனிதனுடைய உணர்வுக்குள் சிந்தனை இழந்து இதுபோன்று இருக்கின்றதாக இதுபோன்ற நிலையிலிருந்து விடுபட்டு இந்த போகன் காட்டிய தத்துவப்படி உண்மையான பக்தியாக அனைவருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று அந்த போகமா மகிழ்ச்சி எண்ணி அந்த அருள்சக்தி அனைவரும் கிடைக்க வேண்டும் என்று இதுபோன்று நாம் செயல்படுத்திக் கொண்டே வந்தால் நாம் அவருடைய அருளாசி பெற தகுதி பெறுகின்றோம். நமக்குள் அந்த தெய்வீக உணர்வு வளர்கின்றது. அந்த ஆறாவது அறிவு என்று அவன் எப்படி அதை உணர்த்தினானோ அந்த ஏழாவது நிலையாக நாமும் இந்த உடலுக்கு பின் அந்த பேரொருள் பேரொழியாக நாம் கார்த்திகேயா என்ற ஒளியின் தன்மையாக முழுமையாக பெற முடியும். அந்த போகமா மகிழ்ச்சி காட்டிய நிலையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை கூறினார். இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள்.
தொழிலை செய்யறீங்க, நல்ல தியானம் இருக்கிறீங்க, தியானம் இருக்கும்போது அனுசி கொஞ்சம் ஓரளவுக்கு இங்க இடுப்பு வழியோ கொஞ்சம் வந்துச்சுன்னு நினைச்சிடு. உடனே இது மாற்றி அவன் இந்த மாதிரி செய்யறான், அவன் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் கால் வழி வந்தா போறோம், இடுப்புல வழி வந்தா போறோம், இந்த உணர்வு மாற்றிடும். இப்ப உணர்வு மாத்தணும் நினைச்சியும் அவனுக்கு கொடுக்கணுமே இவனுக்கு கொடுக்கணுமே எடுத்து என்ன நாளை என்ன சென்னையில வந்துடும். எந்த போகன் நம்ம எரியாத சேர்த்த அழுக்கை போக்க வேண்டும் என்று எண்ணினானோ அப்ப என்ன செய்யுது, நமது கண்கள் அந்த சிலையை பார்க்க அந்த நீர் சொட்டு சொட்டு நொட்டிட்டு இருப்பான், அதில் விதமான ஆவி வரும். அந்த ஆவி வந்த பின் அது என்ன செய்ய உணர்வின் தன்மை பதிவாக்கிய பின் சிலை இந்த கண்ணின் கருவிழி பதிவாக்கி கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் அதை இழுத்து நம் ஆன்மாவா மாற்றி சுவாசித்து உடலுக்குள் இருக்கும் இந்த தீமைகளை சுத்தப்படுத்தும். இவ்வளவு தெளிவாக இருப்பா அதை சுரண்டி மருந்தோட கொடுத்து முருகன் இருக்கிறான்னு சொன்னா சுரண்டுவானா, எத்தனை கால்நடையா கொண்டு போய் கேட்டு தவிடுறோம், அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இதை அலங்காரம் பண்ணி காசை எடுத்துட்டு போறாங்க, அது நைசம் என்ன ரக்காலு சந்தனத்தை போட்டாச்சுன்னா அது உள்ள பாயசம் அதுல போட்டாச்சுன்னா அதுக்கு தனி கசப்பு வரும், அதை சாப்பிட்டோம்னா உடல் நல்லா இருக்கும். ஆனா இதை மாற்றாக நினைத்து அது மருந்தாக நினைத்து அப்படி சொல்லணும் லேசா கட்டி வச்சிடலாம், கடைசியில் சாமியே கால் காணாம போச்சு. அது யாருகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாரு, யாருகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாரு? இதெல்லாம் நாமோ அந்த நல்ல உணர்வு எடுத்தா நான் தேய்மான் ஆகாது, அந்த உணர்வின் தன்மை எடுத்தா நமக்குள் இருக்க தீமை உணர்வு தேய்மான் ஆகும்.
மனது தெளிவாகும், இறுதியாக நஞ்சை அடக்கும். அந்த தத்துவத்தை தான் நான் வைச்சேன். அவங்க போனவன் முருகா அப்படின்னு சொன்னா ஆறாவது எல்லாரும் தெளிந்த மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து உணர வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், மெய்ப்பொருளை காண வேண்டும். எல்லாரும் நேத்து என்னன்னு எல்லாம் சேர்த்து என்ன உடல் அப்படின்னு எல்லாரும் என்னும் வருஷம் இங்க பகமே மறந்துடும். நீங்கள் அதை என்றீங்க, நாங்கள் நினைச்சிடும் இந்த வேலையில போனவன் அழகரான் அழகரான் எண்ணி அந்த ஓஞ்ச ஒண்ணு நினைச்சிடும். அந்த ஆர்வத்துல இவங்க நகை நட்டோ கடை இதெல்லாம் போயிருங்க சார், நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அத்தனை வணங்கினே இத்தனையும் விட்டுட்டியே என்னை சோதிக்கிறேன்னு அழுகிறதுதான். நம்ம அந்த பக்தியின் தன்மை எது, அந்த அருள் சக்தியை நான் பெற வேண்டும், இங்க வருவர் எல்லாம் அதர் உணர்வு பெற வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும் என்றதுதான் பக்தி. இது எல்லாம் சுயநலந்த எனக்கு கொடுக்கணும் போகணுங்கிறது. நீங்க நல்லா இருக்கணும் என்ன, அதுதான் என்னை ஆட்சி புரியும். அதே போல நீங்க என்ன நல்லா இருக்குன்னு சொன்னா அதுதான் உங்களை ஆட்சி புரியும். இப்ப நாம எதை எண்ணணும், மக போகம் அதன் வழியிலே செய்தான். அதுக்கு வந்தவங்க என்ன செய்தான், பின்னாடி வந்தவங்க அவன் வைத்தியத்தை என்ன செய்தான், மனதை தங்கமாக்க, உடல் உள்ள தீமைகளை நீக்க அந்த சிலையை வடித்து வைத்தாங்க. இப்ப இவங்க என்ன செய்தாங்க, புலிப்பானிங்கிற வகையில மந்திர ஒளிகளை சாட்டி அதன் வெளிகொண்டு புலிப்பானின் முறைகள் தான் அங்க ஆட்சி புரியதே தவிர போகன் நிலையில் அவருடைய சீடர் இந்த நிலையில் இங்க கொண்டாடுறாங்க. எவ்வளவு அந்த பழனி மலையின் தன்மையை அவ்வளவு தெளிவாக காட்டினார் சொன்ன எத்தனை பேர் ஏத்துக்கிடுவாங்க. பார்த்தா இங்கிருந்து கால்நடையா போகணும்னு நினைக்கிறோம், கால் வெளி வந்தவன் நினைச்சுன்னா ஒரு கோமாடி வந்து விட்டு தையா தக்க பொம்பளைகளை கிண்டல் பண்ணி போற அசிங்கமா பேச, அதை நாம கேட்டு ரசிக்கிறோம். எது தேவை, நாம் எடுத்துக்கொண்ட சோறும் சஞ்சலமும் நம்மை எப்படி மாற்றுகின்றது, எதை நாம் பெற வேண்டும். இன்று கால்நடையாக போனால் இந்த வழி மறந்து உலகம் தெளிவான நிலைகளும் மறுபடி பெற வேண்டும் என்று நடந்து போனா பண்ணுவேன். இப்ப கால் வழி தெரியாது. இப்ப ஓய்வு எடுக்கும் இடங்களிலும் இதே போல போகன் காட்சி அறநிலைகள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், மறு உணர்வு பெற வேண்டும், ஒன்று குத்து வாழ வேண்டும், இருளை அகற்றும் வல்லமை பெற வேண்டும், குடும்பத்தில் பற்றும் பாசம் வளர வேண்டும் என்ற எண்ணம். முருகனை வணங்குற இடத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்லு, முருகனை பேர சொல்லிட்டு சண்டை போடுறவங்க தான் இருக்கிறாங்க, முருகனை பேர சொல்லிட்டு சாபம் இடுறவங்க தான் இருக்கிறோம். நாம எதை சாபம் இடுவது, ஆகவே நம்ம ஆலயம் பரிசுத்தமாக்கக்கூடிய ஆலயம் முருகன் மலை என்ன, சாதாரண வசம தொடச்சி போட்ட குஞ்சி தொடச்சி போட்ட கல்லு மாதிரி நினைக்கிறாங்க. போகன் இவ்வளவு பெரிய தத்துவத்தை தன் இனம் எப்படி வாழ வேண்டும் என்றும், இந்த பிரபஞ்சத்தில் உருவான இந்த உயிர் மனிதனாக எப்படி உருவாக்கியது என்றும், மனிதன் அறியாத சேர்ந்த தீமைகளை அகற்றுவதற்கு அவன் மனிதன் நம்மை கடவுளாக மதித்தான், இந்த ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்று எண்ணினான், அரு உருவை சேர்த்தான், அதன் உணர்வின் தன்மை நீரை ஊற்றினான், ஆவின் தன்மை கொண்டான், நுகர்ந்து நமக்கு தீமை அகற்றி சிந்திக்கும் தன்மை செய்தான். அவ்வளியில் சென்றான் நாம் போறோமா, கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பான். பழனி மலையில ஏமாத்துறதா இருக்கு. ஆக தெய்வத்தை பேரை சேமத்தை நான் பிழைக்கும் வழியைதான் நான் பார்த்துக்கின்றேன் தவிர, இங்க வரும் மக்கள் எல்லாம் பொருளறிந்து செயல்பட வேண்டும், அறுவழி வர வேண்டும், மனிதனான வேறொழி பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும் யாராவது என்றாங்களா, அவன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் என்றாங்களா, என் தீவிலை நீ எதை எண்ணுகின்றாய் அருவாய். ஆகவே நம்முடைய எண்ணம் தான் நம்மை இயக்கணும், நம்முடைய எண்ணம் தான் நம்மை ஆட்சி புரியும், நம்முடைய எண்ணம் தான் நம்மை ஆட்சி புரிய செய்கின்றது நமது உயிர். ஆகவே நாம் எதை நோக்கணும், ஒரு அடுப்பை வைத்து நாம் நெருப்பு போட்டு அதுல பொருளை போட்டால் எப்பொருளின் தன்மை மனம்தான் வரும். இதுதான் நம் ஞானத்தின் நிலை விரப்பும்போது இந்த உடலை எத்தனை காலம் வாழ்றோம் சற்று சிந்தித்து பார், இந்த உடலுக்கு பின் நாம் எதை கொண்டு போறோம் என்று பாருங்கள்,